SBS தமிழ்.
ஒவ்வொரு ஆண்டையும் போலவே பொங்கல் பண்டிகை இவ்வருடமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விவசாயத்தை ஒரு வேள்வியாக செய்யும் உழவர்களை போற்றும் விதமாகத்தான் பொங்கல் திருநாள் உழவர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கையையும் விவசாயத்தையும் புறக்கணித்து வாழ முடியாது என்பதை உணர்ந்ததால்தான் நமது முன்னோர்கள் விவசாயத்தை கடவுளுக்கு இணையாக வைத்து போற்றினார்கள். அதன் பலனாக இயற்கையும் தன்னுடைய கொடையை மக்களுக்கு தாராளமாக கொடுத்து அவர்களை வளமாகவும் சுகமாகவும் வாழ வைத்தது. ஆனால் இன்று விவசாயம் நலிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் செய்வதறியாமல் கையறு நிலையில் தவிக்கிறார்கள். குறிப்பாக ஆசியாவில் விவசாயத்தில் தன்னிறைவை கொண்ட முன்னணி நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் ஒவ்வொரு 30 நிமிடத்திலும் ஏதோ ஒரு மூலையில் விவசாயியொருவர் தற்கொலை செய்து கொள்கிறார். மக்களுக்கு தவறாது உணவளித்து வரும் விவசாயிகளினதும் விவசாயத்தினதும் இன்றைய பரிதாபத்துக்குரிய நிலைக்கு என்ன காரணம் என விளக்குகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
பொதுவா விவசாயம் என்கிறது பொதுவா நம்முடைய சமூகத்துல வந்து அது ஒரு தொழில் கிடையாது, அது வந்து ஒரு வாழ்வியல். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா விவசாயத்தை வந்து ஒரு தொழிலா பார்த்து பண்ணதுனாலதான் சிக்கல் தொடங்குது. அதுவரை உற்பத்தி முறையில ஏற்பட்ட மாற்றமும் விவசாயத்தை சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் உற்பத்தி பண்றவங்க தேவைக்கு ஏற்பதா உற்பத்தி பண்ணுவாங்க. தன்னுடைய தேவை, தன்னுடைய குடும்ப தேவை, அப்புறம் நம்முடைய சுற்றத்தார் தேவைக்காக உற்பத்தி செய்தாங்க. அதுல சிக்கல் வரல. சந்தையை நோக்கி உற்பத்தி செய்ய தொடங்கும் போது சிக்கல் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சந்தை என்பது எப்பவுமே விவசாயிகளுக்கு சாதகமா இருக்காது. அதிகமா உற்பத்தி செஞ்சா சந்தையில விலை இருக்காது, அதே நேரம் விலை அதிகமா இருக்கும்போது உற்பத்தி குறைவா இருக்கும். அப்போ ரெண்டு முறையிலயும் வந்து சந்தை வந்து விவசாயிகளுக்கு சாதகமா இல்லை. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விவசாயத்தை வந்து ஒரு தற்சார்பு உள்ளதாக இருந்தது. நம்முடைய மரபுல வேளாண்மைங்கிறது ஒரு தற்சார்பு உள்ளதாக இருந்தது. அதாவது இடுபொருள், அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இந்த உரம், மற்ற இதெல்லாமே வந்து தற்சார்பு உள்ளதாக நம்மகிட்ட இருந்தது. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தற்சார்பு தன்மை மெல்ல மெல்ல அழிஞ்சு அது கம்பெனி கைகளுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த கம்பெனிகள் கைகளுக்குள்ள போன பிறகு விவசாயிகள் முழுவதும் தன்னுடைய தற்சார்பு இழந்து பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டாங்க. அப்ப பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது அவங்களால வந்து தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியல. அது ஒரு சிக்கல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள்ல, மூன்றாம் உலக நாடுகள்ல எப்பயுமே ஜனநாயகத்துக்கு தான் பாதிப்பு. ஜனநாயக நாடுகள், இப்போ ஜனநாயக நாடுகள்ல யாரெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குரல் தான் எடுபடும். இப்போ இந்தியாவில வந்து விவசாயிகள் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்படாத மக்களா இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியர்களோ அல்லது மருத்துவர்களோ அல்லது பிற அரசு ஊழியர்களோ ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியும்னா சேர்ந்து குரல் கொடுக்க முடியும். இப்போ விவசாயிகள் சேர்ந்து குரல் கொடுத்து சிறங்கி போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாது. அவங்களுடைய பயிரை பாதுகாக்கிறதுக்கோ அவங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கோ எந்த அமைப்பும் கிடையாது. அதனால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தொடர்ந்து போராட முடியாது. ஆக தொடர்ந்து போராட முடியாதனாலேயே அவங்களுக்கான சட்டங்களோ திட்டங்களோ இந்தியாவில் பிரேசில் போன்ற நாடுகளில், இந்த மூன்றாம் உலக நாடுகளில் வர முடியாமல் போயிடுது. அப்போ அதனுடைய விளைவு தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் உரம் உற்பத்தி பண்றாங்களோ, யாரெல்லாம் ரசாயன உரங்கள் உற்பத்தி பண்றாங்களோ, பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி பண்றாங்களோ, அவங்களுக்கு சாதகமாகவே இந்தியா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய சந்தை, இந்தியா போன்ற நாடுகளுடைய பாலிசின்னு சொல்லக்கூடிய கொள்கை முடிவுகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்போ விவசாயிகளுக்கு சாதகமாகவே எதுவும் இல்லை. அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து இந்த வேளாண்மை வந்து மிக நசுஞ்சு போய் கிடக்குது. அதோட இந்த விவசாயத்தை பொறுத்தளவுல முதலீடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய முதலீடுகள் அதிகம். அப்போ இங்க முதலீடுகள் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்துல புதிய கண்டுபிடிப்புகள் வரல. கருவிகள் பாத்தீங்கன்னா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமான கருவிகளாக தான் வருது. இந்தியா போன்ற நாடுகள்ல 2 ஏக்கர் 2 ஏக்கர் தான் சிறு உடைமை. ஆனா அமெரிக்காவில சிறு விவசாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான கருவிகள் டிராக்டர்கள் தான் வருது. இந்தியாவில அந்த கருவிகளை தான் நம்ம வந்து தருவிக்கிறோம், அதை வந்து காப்பி அடிக்கிறோம். அதனுடைய விளைவாக ஒரு டிராக்டர் வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல ஒரு டிராக்டர் இருந்தா போதும், 2 டிராக்டர் இருந்தா போதும். ஆனா 20 டிராக்டர் 30 டிராக்டர் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்முடைய மரபுக்கேற்ற, சூழலுக்கேற்ற, மண்ணுக்கேற்ற கருவிகள் இல்லை. இப்படிலாம் பல வடிவங்களில் விவசாயம் வந்து தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ விவசாயத்தினுடைய அந்த வேலைப்பாடு இருக்குல்ல, ட்ரெஜரின்னு சொல்லக்கூடிய வேலைப்பாடு அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிக்கல்.
தன்னுடைய பார்வையில் பன்னாட்டு நிறுவனங்களின் விதை உற்பத்தி இதற்கு முக்கிய காரணம் எனச் சொல்கிறார். பொறியியல் பட்டதாரியாக இருந்து இப்போது அதை விட்டுவிட்டு முழு நேரமாக இயற்கை விவசாயத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான பரப்புரையில் ஈடுபட்டு வருபவரும் கூட்டு விவசாயம் என்ற அமைப்பினூடாக இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவருமான நித்யானந்தம்.
விவசாயம் வந்து அழிவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா பன்னாட்டு கம்பெனிகள் வந்து விதை உற்பத்தியில் ஈடுபட்டது தான். விவசாயிகள்கிட்ட விதை இல்லாமல் போச்சு. அவங்க விதையை வந்து அந்த சேமிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு எப்போ வந்து அந்த கம்பெனிகள்கிட்ட வந்து விதை வாங்க ஆரம்பித்தாங்களோ அவங்ககிட்டேருந்து அப்புறம் உரம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான மருந்துகளும் அந்த நிலத்தில் வந்துடுச்சு. அதனால தான் விவசாயிகள் அனைவருமே கடனாளியாக போனது. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் வந்து 8,000 10,000 ரூபாய் வந்து மருந்துக்கு மட்டுமே அவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் முக்கியமாக வந்து விவசாயிகள் வந்து அழிவு நோக்கி போனதுக்கு முக்கியமான காரணம்.
இதேவேளை நித்யானந்தம் அவர்கள் பொறியியல் துறையை விடுத்து விவசாயத்திற்கு திரும்பியதற்கான காரணம் தொடர்பில் இவ்வாறு விளக்குகிறார்.
உணவு உற்பத்தியில் இருக்கிற ஒரு விவசாயி, ஏன்னா எல்லாருமே வந்து உணவு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த உணவு உற்பத்தி பண்ணுறவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப காயப்படுத்தின விஷயம். என்னால் அதை ஜீரணிக்க முடியல. நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்த அந்த அடிப்படையில் எப்படி ஊருக்கே சாப்பாடு போகிறவங்க எப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகுது. நிறைய நாள் வந்து அழுதுருக்கோம். இதுக்காக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தேடும்போது தான் நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி வந்து அறிமுகமாறாரு. அவர் பாணியில வந்து அவர் பேசினதை பின்தொடர்ந்து இப்படி கொண்டு போன விவசாயிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கூறும்போது அவங்க அதுல இருந்து விடுபடலாம். விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நம்மளால மிகப்பெரிய ஒரு அடையாளம்.
இந்த நிலையில் விவசாயத்தை செழிப்படைய செய்யவும் மாசுபட்டு போன விவசாயத்தை தூய்மை செய்யவும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என விளக்குகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
விவசாயத்தை மீட்கணும்னா முதல்ல வந்து விவசாயிகளுடைய இந்த சிக்கல்களை புரிந்து கொள்ளணும். முதல் வடிவமும் விவசாயிகள் தங்களை பத்தி புரிந்து கொள்ளணும். விவசாயிகள் என்ன புரிந்து கொள்ளணும்னா நம்ம சந்தையோ அல்லது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளோ நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற புரிந்து கொண்டு தற்சார்பு உள்ளவர்களாக மாறணும். அப்போ அதுக்கான வேளாண்மை முறைக்கு மாறணும். குறிப்பாக ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத தங்களுடைய பண்ணைகளை கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துக் கொண்டே உற்பத்தி செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கத்துக்கணும். அதை நம்ம இயற்கை வழி வேளாண்மைன்னு சொல்றோம். அந்த இயற்கை வழி வேளாண்மை மூலமாக விவசாயிகள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க எந்த வெளி ஈடுபொருளும் இல்லாம தங்களுடைய சொந்த காலில் நிக்க முடியும். இப்ப நம்ம தாளாண்மைன்னு சொல்றோம். நம்ம வள்ளுவர் சொன்னது போல தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னு சொல்லுவார். தற்சார்பு இல்லாமல் வேளாண்மை செய்வது என்பது சண்டை போட தெரியாதவன் வாழை எடுத்து சண்டைக்கு போறது மாதிரி, எதிரி வாழை பிடிங்கி நம்மளை வெட்டி போட்டுருவான். அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த சந்தை என்பது வெளியில வெளிநாடுகள்லயோ வெளியூர்களிலேயே கிடையாது, உள்ளூர்களே சந்தை இருக்கு. அப்ப உள்ளூர் சந்தைகளை உருவாக்கணும். விற்பனை முறையை வாங்குறதில் போறான் உள்ளூர்க்குள்ளே இருக்கணும். அப்போ அதுக்கான சந்தை எப்படி உருவாக்கணும்னா நாம உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து நஞ்சில்லாத பொருள், ரசாயனம் கலக்காத பொருள் அப்படிங்கிற அதை தெளிவுபடுத்தி உள்ளூர் சந்தைகளை உள்ளூர் மக்களை உருவாக்கணும். அடுத்ததாக நுகர்வோர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவங்க எந்த பொருளை வாங்கினாலும் உள்ளூர் பொருளா உள்ளூர் சந்தையில கிடைக்குதா, உள்ளூர் மக்கள் உற்பத்தி செய்ததா, நஞ்சில்லாம நல்ல நலமான ஆரோக்கியமான உணவா அப்படிங்கிற உறுதி செய்துக்கிட்டு அவங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரெண்டாவது மூணாவது அரசு கொள்கைகளை நிறைய மாற்றம் வரணும். குறிப்பாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளில் மிகப்பெரிய மாற்றம் வரணும். ஒரு சந்தையில ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும் பொழுது அதை சமாளிப்பதற்கு விவசாயிகளுக்கான ஒரு நிதி ஏற்பாடு செய்யணும். அடுத்ததாக வறட்சி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது அதை சமாளிப்பதற்கு ஒரு நிதி உதவி செய்யணும் அவங்களுக்கு. அதே போல உற்பத்தி அதிகமாக இருக்க நேரத்தில் உற்பத்தியான பொருள்களை அரசே கொள்முதல் செய்து அரசு கொள்முதல் செய்துன்னா சந்தை விலையோட குறைவாதான் வாங்குது, அதுதான் ரொம்ப சோகம். அப்ப உரிய விலை கொடுத்து வாங்கணும். அப்புறம் பிரைஸ் பாலிசின்னு சொல்லக்கூடிய அந்த விலை பற்றியான கொள்கை முடிவுகள் தப்பு தப்பா எடுக்கிறாங்க. அப்ப விலை கொள்கைகளை மாற்ற வரணும், அது அரசு சார்பாக. அடுத்ததாக அமைப்புகள், நிறைய விவசாய சங்கங்கள் விவசாய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அடிப்படை புரிதலாக இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் இல்லாத சூழலுக்கு ஏற்ற இயற்கையை நஞ்சு செய்யாத நஞ்சுப்படுத்தாத சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் சொல்றோம், நீடித்த நிலைத்திருக்கக்கூடிய இந்த வேளாண்மை முறையை எப்படி எடுத்துட்டு போறதும் அப்படிங்கறத இந்த அமைப்புகள் சங்கங்கள் வேகமா எடுத்துட்டு போகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி இருந்துச்சுன்னா நாம இதை மிக எளிதாக வேளாண்மைய காப்பாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விவசாயம் முழுவதும் மக்கள் மயமாக இருக்கக்கூடிய முறையில இருந்து மாறி கம்பெனி மயமாக்கப்படும். குறிப்பாக கார்பரேட் கம்பெனிகள் இந்த வேளாண்மை கீழே எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளாக இருக்கிறவங்க எல்லாமே பண்ணை அடிமைகளாக மாறிடுவாங்க. அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும்.
விவசாயத்தை மீள கட்டியெழுப்ப கண்டறியப்பட்டுள்ள ஒரு தீர்வு இயற்கை விவசாயம் என சொல்லும் நித்யானந்தம், எல்லோரும் ஒன்றுபட்டால் நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதுடன், எல்லோராலும் விவசாயத்தில் ஈடுபட முடியாவிட்டாலும் வெளியில் இருந்து கொண்டு விவசாயிகளுக்கான ஆதரவை வழங்கலாம் என ஊக்குவிக்கிறார்.
இப்ப நாங்க இருக்கிற தலைமுறையில அடுத்த கட்டமா அந்த விவசாயத்தை நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கூட்டா சேர்ந்து விவசாயம் பண்ணலாம் என்ற அடிப்படையில இருக்கும். ஒரு 15 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து கூட்டா விவசாயம் பண்ணும்போது அது அந்த உள்ள கிராம மக்களும் அதுல வந்து இணைஞ்சிருவாங்க. அப்ப இணையும் போது அவங்கள்ட்ட இயற்கை விவசாயம் கொண்டு போவோம், அடுத்தது விதைகள் நாங்களே கொடுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெளிநாட்டு காரங்களும் அந்த கம்பெனிகளும் உள்ள வர முடியாது. அப்ப உற்பத்தியும் அதிகமா இருக்கும், மக்களும் வந்து செழிப்பு அடைவாங்க. இப்ப என்ன எடுத்துட்டானா, இப்ப எங்க அப்பாவே வந்து நீங்க விவசாயம் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா திரும்பி நீங்க விவசாயத்தை நோக்கி வந்தாதான் இது வந்து அந்த பொருளாதாரத்தை தற்காப்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதான் நாங்க வந்து அந்த கூட்டான்ற அமைப்பை செயல்பட்டு இருக்கோம். நாங்க என்ன கோரிக்கைக்கிறோம்னா, அந்த இயற்கை விவசாயத்தையும் அரசாங்கம் வந்து முன்னெடுத்துச்சு அப்படின்னா ஒரு பட்டினிக்காகவோ இல்ல ஒரு தற்கொலையுமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிகபட்சமா பண தேவைகள் போயிட்டே இருக்கும்போது அவன் வேற இடத்துல அவனால பயணிக்கவே முடியல. ஆனா விவசாயம் அப்படி இல்லை, நிம்மதி அந்த வாழ்வின்னு ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இருக்கு. இந்த வாழ்வில் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து அந்த நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை காப்பாத்துறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த விவசாயத்துக்குள்ள இருக்கு. நான் எல்லாருமே விவசாயம் பண்ணணும் அப்படின்றத நான் ஊக்குவிக்கல. ஆனா விவசாயம் பண்றவங்க விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க, மற்றவங்க வெளியில இருக்கிறவங்க அந்த விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் வந்து வந்து ஊக்குவிங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த அடிப்படை தான் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு இந்த விவசாயத்தை ரொம்ப ஆரோக்கியமா கடத்திக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுன்றத ரொம்ப அனுத்தனமா வந்து சொல்றேன், கடமைப்பட்டிருக்கேன்.
உலகுக்கே உணவளித்தாலும் விவசாயிக்கு உணவளிக்கவோ அவர்கள் பால் கவனத்தை செலுத்தி அவர்கள் குறை தீர்க்கவோ யாரும் இல்லாத நிலையாக மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் உழவர் திருநாளாம் பொங்கலை கொண்டாடுவதில் அர்த்தமே இல்லை என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் தனது பார்வையில் உண்மையான பொங்கல் என்ன என்பது பற்றி கூறுகிறார் வேளாண் அறிஞர் பாமையன்.
உண்மையான பொங்கல் என்பது அனைத்து மக்களுக்கும் உரிய முறையில் நியாயமான உணவும் நியாயமான அமைதியும் நியாயமான செழிப்பும் இருக்கும் பொழுதுதான் உண்மையான பொங்கல் மலரும். அது அதை நோக்கி நாம் எல்லோரும் பயணம் செய்ய வேண்டும்.
விவசாயத்தை பயிர் தொழிலாக நினைக்காமல் உயிர் காக்கும் கடமையாக செய்யும் விவசாயிகளை போற்றுவோம், விவசாயத்தை பாதுகாக்க பாடுபடுவோம்.
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி I don't know. எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil